السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین، والصلاة والسلام علی اشرف الخلق سیدنا محمد وعلى آلہ واصحابہ اجمعین. فیا عباد اللہ، اوصیکم وایا اولا بتقوی اللہ. یقول اللہ تبارک و تعالی فی کتابہ العزیز وفرقانہ المجید، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم. ولا تأکلوا اموالکم بینکم بالباطل وتدلوا بها الى الحکام لتأکلوا فریقا من اموال الناس بالاثم وانتم تعلمون. صدق اللہ مولانا العظیم. وقال نبینا محمد صلی اللہ علیہ وسلم فی حجۃ الوداع، ان دماءکم واموالکم واعراضکم حرام علیکم کحرمۃ یومکم ھذا فی شہرکم ھذا فی بلدکم ھذا. صدق النبی صلی اللہ علیہ وسلم. سرو پہلم இந்த கோடான கோடி படைப்புகளை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவன் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்காக சகல ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஊன்கள், மற்றும் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே இந்த குதுபா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிகவும் அறிவுள்ளவன், நுணுக்கமான அறிவுள்ளவன் என்ற வகையிலே அவனை உள்ளும் புறமும் தக்வா செய்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்தில் படைத்தது மாத்திரமல்ல, அவன் இந்த உலகத்திலே அவனுடைய அடிப்படையான தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறான். அவன் சாப்பிட வேண்டும், அவன் குடிக்க வேண்டும், அவன் நோய்வாய்ப்பட்டால் அவனுக்கு மருந்து தேவைப்படுகிறது, அவன் வீடு கட்ட வேண்டும். இப்படியாக இந்த உலகத்திலே அவனுக்கு என்ன என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்து கொள்ளக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் இந்த பூமியிலே அல்லாஹு தஆலா செய்து வைத்திருக்கிறான். இந்த பூமியிலே உங்களை அவன் வாழ வைத்தான், வாழுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் தண்ணீரை படைத்திருக்கிறான், காற்றை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், இந்த உலகத்திலே தேவையான சகலவிதமான ஏற்பாடுகளையும், அது இரும்பாக இருக்கட்டும், செம்பாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வாயுக்களாக இருக்கட்டும், இப்படியாக சகலவிதமான பொருட்களையும் படைத்து அந்த மனிதனுக்கு வசப்படுத்தியும் கொடுத்திருக்கிறான். சஹரலக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று. அவற்றையெல்லாம் படைத்தது மாத்திரமல்ல சகோதரர்களே, அவற்றை பயன்படுத்தக்கூடிய தன்மையையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அவனுடைய புத்தியை அவனுக்கு கொடுத்திருக்கிறான், உடலிலே ஆற்றல்களை திறமைகளை கொடுத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் கொடுத்து இவனுடைய வாழ்க்கை வசதிகளை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மனிதனை மாத்திரம்தான் படைத்தான், இந்த ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றால் மனிதனால் எப்படி வாழ முடியும்? நிச்சயமாக வாழ முடியாது. எவ்வளவுதான் இந்த உலகத்திலே பொருட்கள் இருக்கின்றன, வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன, பயன்படுத்துவதற்கு அவனுக்கு மூளை கிடையாது, சிந்தனை கிடையாது, உடல் உறுப்புகள் கிடையாது என்றாலும் கூட அங்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. எனவே மனிதனை படைத்து
அவனுக்கு தேவையான சகல வளங்களையும் இந்த பூமியிலே படைத்து, அது மாத்திரமல்ல அந்த வளங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய சக்திகளையும் ஆற்றல்களையும் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான். எனவே மனிதன் என்ன செய்ய வேண்டும்? சுக்ர் செய்ய வேண்டும். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ لَا تُحْصُوهَا. நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்திருக்கின்ற அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி கணக்கிடுவீர்களாக இருந்தால் ஒரு நாளும் எண்ணி கணக்கிட முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, இந்த உலகத்திலே அவன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு, உழைத்து வாழ்வதற்கு, தொழில் செய்வதற்கு, குடும்பம் நடாத்துவதற்கு, சமூகமாக வாழ்வதற்கு என்றெல்லாம் எல்லா வகையான வசதிகளையும் அந்த ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான். எனவே மனிதன் என்ன செய்கிறான்? தொழில் செய்கிறான், உழைப்பு முயற்சிகளில் ஈடுபடுகிறான். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு சொன்னான், நீ தொழில் செய்யலாம், உழைக்கலாம், ஆனாலும் அந்த உழைப்புக்கும் சில வகையான சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, சில வகையான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. உலகத்தில் நீ நினைத்தது எல்லாம் உழைப்பல்ல, நீ நினைத்து எல்லாம் சம்பாத்தியம் அல்ல. இப்படி இப்படி உழைத்தால்தான் உனக்கு நான் விமோசனம் தருவேன் என்றும் பல இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மடக்கி மடக்கி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மனிதனுடைய வாழ்க்கையிலே உழைப்பு என்பது, சம்பாத்தியம் என்பது, பணம் என்பது, பொருளாதாரம் என்பது ஒரு அடிப்படையான விஷயம். வல துஉது சுஃபஹா அம்வாலக்கும் உல்லத்தி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் உங்களிடத்திலே இருக்கின்ற சொத்து செல்வங்கள் இருக்கின்றனவே, அவற்றை யாருக்கெல்லாம் பயன்படுத்த தெரியாதோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். பைத்தியக்காரர்கள், சிறுவர்கள் அல்லது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக ஃபவுண்டேஷனாக இருக்கின்ற அந்த சொத்துக்கள் என்றும் குர்ஆனிலே சொன்னான். எனவே சகோதரர்களே, மனிதனுக்கு பணம் தேவை, பொருளாதாரம் தேவை, உழைப்பு தேவை. அந்த முயற்சிகளிலிருந்து அவனால் ஒதுங்கி வாழ முடியாது. அவன் சாப்பிட வேண்டும், அவன் குடிக்க வேண்டும், அவன் மருந்தெடுக்க வேண்டும், அவன் உடுக்க வேண்டும், அவன் வாழ்வதற்கு இல்லிடம் தேவை. இப்படியான ஏற்பாடுகள் அனைத்துக்கும் அவனுக்கு உழைப்பு தேவை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிகவும் நீளமான ஒரு வசனத்தை போட்டிருக்கிறான். அல் குர்ஆனிலே இருக்கின்ற மிகவுமே நீளமான ஒரு வசனம் கடன் கொடுப்பது தொடர்பான வசனமாக இருக்கிறது. சூரத்துல் பக்ராவின் கடைசி பகுதியிலே அல்லாஹு தஆலா மிகவுமே நீளமான வசனத்தை குர்ஆனிலே போட்டிருக்கிறான். அந்த வசனம் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்வதனை பற்றியும் அதற்காக எழுதிக் கொள்வது பற்றியும் பேசுகிறது. சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா மனிதனுடைய ஒரு அடிப்படையான தேவை பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்திலே கொடுக்கல் வாங்கல் என்பது முக்கியம். அந்த நேரத்திலே கடன் கொடுக்க வேண்டி வரும், எடுக்க வேண்டி வரும். அந்த கடனை பற்றி பேசுகின்ற வசனம்தான் குர்ஆனிலே இருக்கின்ற மிகவுமே நீளமான வசனம், மிகவுமே நீளமான வசனம். சுமார் ஒரு பக்கம் முழுக்கவும் அந்த குர்ஆனுடைய வசனம் தான் இடம்பெற்றிருக்கிறது. மனிதனுக்கு எத்தனையோ வகையான வேலைகள் இருக்கின்றன, அந்த வேலைகளை பற்றி எல்லாம் அவ்வளவு நீளமான வசனத்திலே பேசவில்லை, கடனை பற்றி பேசியிருக்கிறான். ஏன்? மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கல் வாங்கல், கடன் என்பது அவ்வளவு தூரம் முக்கியம் என்று அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, மனிதனுடைய கொடுக்கல் வாங்கலின் பொழுது அவன் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு தவறுதான் வட்டி எடுப்பது, வட்டியை கொடுப்பது என்ற அந்த விஷயம். அந்த விஷயத்தை பற்றி சொல்லுகின்ற வசனத்திலே அல்லாஹு தஆலா நீங்கள் வட்டி எடுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலாவோடும் அவனுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று சொல்லுகிறான். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, எவ்வளவு கடுமையான ஒரு சொற்பிரயோகம்! அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இவ்வளவு ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு அவன் வட்டி எடுக்க கூடாது, வட்டி எடுத்தால் அது எப்படிப்பட்ட பாவம் என்றால் அல்லாஹு தஆலாவோடும் ரசூலோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற நிலையில் அந்த வட்டியை எடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். கடனை பற்றிய வசனம் தான் மிகவும் நீளமான வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. வட்டி சம்பந்தமாக வந்திருக்கின்ற வசனம் மனிதன் அல்லாஹு தஆலாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக யுத்தம் செய்கின்றான் என்று சொல்லுகின்ற வசனம். இவ்வளவு கடுமையான சொற்பிரயோகம் என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, மனிதனுடைய பொருளாதார நடத்தைகளில் இன்னும் ஒன்றுதான், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவனுடைய சொத்து செல்வங்கள், வாரிசு சொத்துக்களை அவன் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது பிரகாரம் தான் பங்கீடு செய்ய வேண்டும். அவன் நினைத்தது போன்று அந்த பொருட்களை பங்கீடு செய்ய முடியாது. லோ ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த வராசத்துடைய சொத்துக்களை அல்லாஹ் எப்படி பங்கீடு செய்ய வேண்டும், ஒரு மனிதனுடைய சொத்துக்கள் எவ்வாறு பங்கீடு செய்யப்பட வேண்டும், என்ன என்ன விகிதாசாரத்தில் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். விகிதாசாரங்களை சொல்லுகிறான். 6:1, 3:1, 2:1, 8:1 என்றெல்லாம் சூரத்துன் நிசாவிலே அல்லாஹு தஆலா மிகவும் விரிவாக அதனை பற்றி பேசுகிறான். அந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா முடிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எப்படி முடிக்கின்றான்? கடுமையான ஒரு சொற்பிரயோகம். யார் இப்படியாக தங்களுடைய சொத்து செல்வங்களை அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது பிரகாரம் பங்கீடு செய்யவில்லையோ அவர்கள் வமன் யஸ்ல்லாஹு வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்பவர்கள், அப்படி மாறு செய்பவர்களுக்கு நிச்சயமாக நிரந்தரமான நரகம் இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். நிரந்தரமான நரகம் சாதாரண ஒரு குற்றம் அல்ல. ஒரு மனிதன் மௌத்தாகியதற்கு பின்னால் அவனுடைய சொத்துக்கள் இப்படித்தான் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்க, அதனை உதாசீனம் செய்துவிட்டு ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் அல்லது உலகத்திலே இருக்கின்ற ஏனைய சட்டங்களின் அடிப்படையில் அந்த சொத்துக்களை பங்கீடு செய்வானாக இருந்தால் அல்லது அந்த சொத்துக்களிலிருந்து பங்கு எடுப்பானாக இருந்தால் அந்த மனிதன் சாதாரண குற்றத்தை இழைக்கவில்லை, அந்த மனிதன் பயங்கரமான குற்றத்தை இழைக்கிறான். அவன் நாளை மறுமையிலே நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். பாருங்கள் சகோதரர்களே, இஸ்லாத்திலே பொருளாதாரத்திற்கு அல்லது பொருளை சேகரிப்பதற்கு அல்லது பொருள் பற்றி எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடனை பற்றி இருக்கின்ற வசனம் தான் மிகவும் நீளமான வசனம். யாரெல்லாம் வட்டி எடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கட்டும் என்று இன்னொரு வசனம் சொல்ல, யாரெல்லாம் தங்களுடைய சொத்துக்களை அல்லாஹு தஆலா சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே பங்கீடு செய்யவில்லையோ தங்களுடைய வபாத்துக்கு பின்னால், அப்படிப்பட்டவர்களும் அப்படியான ஏற்பாடுகளை செய்யாதவர்களும் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னல்லதீன யாக்குலூன அம்வால் அல்யதாமா துல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரன் வசயஸ்லௌன ஸஈரா. யாரெல்லாம் யதீம்களுடைய சொத்துக்களை மிகவும் அநியாயமாக புசிக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே நரகத்து நெருப்பைத்தான் அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாக அவர்கள் நரகத்திலே நுழைவார்கள் என்று சொல்லுகிறான். நாங்கள் சர்வசாதாரணமாக எதனையும் நினைத்து விடக்கூடாது. எங்களுடைய வீட்டுக்குள் ஒரு அனாதையின் சொத்து இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அல்லது ஒரு அனாதை நிலையத்துக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் அல்லது எமது வீட்டுக்குள் ஒரு அனாதை இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் அவருக்கு சொந்தமான ஒரு சொத்தை நாங்கள் அநியாயமாக எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அந்த சொத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியையோ அல்லது பெரும்பகுதியையோ விழுங்கிக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக இருந்தாலும் நாங்கள் எவ்வளவு பெரிய ஈமான்தாரியாக இருந்தாலும் நாங்கள் எமது வயிற்றுக்குள் நரக நெருப்பைத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று யார் சொல்வது? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அருமை சகோதரர்களே, நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உழைப்புகள் எந்த அளவு தூரம் ஹலாலான முறையில் இருக்கின்றன? நாம் ஷரியத்துக்கு எந்த அளவு தூரம் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எமது இபாதத்துக்களில் மாத்திரம் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு விட்டு எமது பொருளாதார நடவடிக்கைகளில் நாம் நினைத்தது போன்று நடக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் அது எவ்வளவு தூரம் பாரதூரமானது என்று சிந்தித்து பார்ப்போம். இஸ்லாம் என்பது ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம். மனிதனுடைய இபாதத்துக்களை பற்றி, அவனுடைய ஈமானியத்தான விஷயங்களை பற்றி மட்டுமல்ல அவனுடைய அஹ்லாக்குகளை பற்றியும் பேசுகின்ற மார்க்கம், அவனுடைய கொடுக்கல் வாங்கல்களை பற்றியும் பேசுகின்ற மார்க்கம், அவனுடைய கொடுக்கல் வாங்கல்களை நெறிப்படுத்துகின்ற மார்க்கம், அவனுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி மிகவும் தீர்க்கமான அழகான திட்டவட்டமான சட்டங்களை தருகின்ற மார்க்கம் இஸ்லாம். எனவே இஸ்லாத்தின் சில பகுதிகளை மாத்திரம்தான் நாங்கள் பின்பற்றுவோம். இன்னும் சில பகுதிகளை நாங்கள் விரும்பிய போது நாங்கள் விரும்பிய வாரெல்லாம் அமைத்துக் கொள்வோம் என்று நாங்கள் சிந்தித்தால் நாங்கள் மிகப்பெரிய தவறை செய்கின்றோம். எமது உழைப்பிலே ஒரு ரூபாயாவது ஹராமான ஒரு ரூபாயாக அது இருக்குமாக இருந்தால் எமது துஆக்கள் கூட அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் பரட்டை தலையோடு தூசி படிந்த உடம்போடு திரும்பி கொண்டிருக்கிறான் ஒரு பயணத்திலிருந்து. அந்த மனிதன் வானத்தை நோக்கி கையை நீட்டுகிறான். கையை நீட்டி, யாரப் ரட்சகனே, இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த மனிதன் உடுத்திருக்கின்ற உடுப்பு ஹராமானது, அவனுடைய பணம் மாத்திரமல்ல, அவனுடைய ஆடை மாத்திரமல்ல, அவனுடைய உடம்பே முழுக்கவும் போஷிக்கப்பட்டிருப்பது ஹராத்தின் காரணமாக, ஹராமான உழைப்பின் மூலமாக என்றால் ஃபன்னா யுஸ்தஜாபுலஹு, அவனுக்கு எப்படித்தான் பதில் அளிக்கப்படும், அவனுடைய கோரிக்கை எவ்வாறு செவியேற்கப்படும், அவன் நிச்சயமாக துஆக்கள் மறுக்கப்பட்டவனாக மாறுகிறான் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த மனிதன் பரட்ட தலையோடு வருகிறான், தூசி படிந்த உடம்போடு வருகிறான் என்றால் அவன் ஜிஹாது செய்து விட்டு வருகிறான். உங்களுக்கு தெரியும், அரபு நாட்டை பொறுத்தவரையிலே பாலைவனத்திலே மிக நீண்ட பயணம் செய்துதான் யுத்தங்களுக்காக வேண்டி போக வேண்டும். அவ்வாறு போகின்ற பொழுது பாலைவன சூறாவளி வீசும், அவன் மணல் இடுக்குகளுக்குள்ளால் போக வேண்டி வரும். இப்படியான சந்தர்ப்பத்திலே அவன் ஜிஹாது செய்து விட்டு வந்து தனது கையை வானத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறான். அப்படியான நிலையிலே அவனுடைய உழைப்பு ஹராமானது, அவனுடைய சாப்பாடு ஹராமானது, அவனுடைய உடுப்பு ஹராமானது. இப்படிப்பட்ட மனிதனுக்கு எப்படி பதிலளிக்கப்படும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எமது துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், எமது இபாதத்துக்கள் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால், நிச்சயமாக எமது உடம்பில் ஓடுகின்ற ஒவ்வொரு துளி ரத்தமும் அல்லாஹ்வும் ரசூலும் ஏற்றுக்கொண்ட பிரகாரம் இருக்க வேண்டுமே தவிர, அதற்கு மாற்றமாக இருந்தால் நிச்சயமாக நாம் வெறுமனே கஷ்டப்பட்டு விட்டோம், நேரத்தை வீணாக்கி விட்டோம் என்பதுதான் அர்த்தமாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் அப்படியான நிலவரங்கள் ஏற்படுவதனை விட்டும். நாம் எதனை சாப்பிடுகிறோம், எதனை உடுக்கிறோம், எதனை அனுபவிக்கிறோம், எமது வீடு ஹலாலானதா, எமது சம்பாத்தியம் ஹராமானதா ஹலாலானதா என்றெல்லாம் அடிக்கடி நாம் எம்மை மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா யன்தஹபு நுஹ்பதன் யர்ஃபவுன் நாஸு இலைஹி ஃபீஹா அப்சாரஹும் ஹீன யன்தஹிபுஹா வஹுவ முஃமின். எந்த ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்திடமிருந்து ஒரு பொருளை அனாவசியமான முறையிலே, எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அநியாயமான முறையிலே எடுத்துக் கொள்கின்றானோ, மக்கள் எல்லோரும் அவனை பார்த்து தங்களுடைய பார்வைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், அந்த அளவு தூரம் பகட்கொள்ளையிலே அவன் ஈடுபடுகிறான், அந்த அளவு தூரம் சமுதாயத்தை ஏய்த்து பிழைக்கிறான், அந்த அளவு தூரம் ஹராமான முறையிலே அந்த பொருளை அவன் தேடுகிறான் என்றால், நிச்சயமாக அப்படி அவன் தேடுகின்ற பொழுது அவன் ஒரு மூமினாக விசுவாசியாக இருக்க மாட்டான் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தினுடைய சொத்தை மிகவும் அனாவசியமாக எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அபகரித்துக் கொள்கிறான் என்றால், அந்த மனிதன் அபகரிக்கின்ற நேரத்திலே அவன் விசுவாசியாக இல்லை, அவன் மூமினாக இல்லை என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே சகோதரர்களே, நாங்கள் எந்த தொழிலையும் செய்யலாம், எந்த ஒரு சம்பாத்தியத்திலும் ஈடுபடலாம். அல்லாஹு தஆலா பூமியை பரவலாக வைத்திருக்கிறான். விவசாயம் செய்பவர்கள், கைத்தொழில் செய்பவர்கள், வியாபார முயற்சிகளிலே ஈடுபடுபவர்கள், காரியாலயங்களிலே சென்று உத்தியோகங்கள் செய்பவர்கள் என்று தொழில்கள் பல வகைப்படும். இந்த தொழில்கள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டவை. எல்லா நபிமார்களும் தங்களுடைய கைகளால் உழைத்துத்தான் உண்டிருக்கிறார்கள். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்து தங்களுடைய தேவையை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்காக வேண்டி சென்று அங்கு அவர்கள் வியாபார முயற்சிகளிலே ஈடுபட்டு தனது அடிப்படையான தேவைகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து தின்னுவதனை விடவும் சிறந்த உழைப்பு கிடையாது என்ற ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தூரம் உழைப்புக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது. எந்த மனிதன் மற்றவர்களிடத்திலே கையேந்துவானாக இருந்தால், பிச்சை கேட்பானாக இருந்தால், அவன் நாளை மறுமையிலே எந்த விதமான சதையும் முகத்தில் இல்லாமல் நாளை வருவான் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உழைப்புக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். சோம்பேறிகளுடைய மார்க்கம் அல்ல, மற்றவர்களிலே தங்கி இருக்கின்றவர்களுடைய மார்க்கம் அல்ல, மற்றவர்களை எதிர்பார்த்திருக்கின்றவர்களுடைய மார்க்கம் அல்ல இஸ்லாம். தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும், மற்றவர்களிடத்திலே கை நீட்டக்கூடாது. இன்றைய சூழ்நிலையில் நாம் வறுமைப்படுவோமாக இருந்தால், மற்றவர்களிலே தங்கியிருப்போமாக இருந்தால், எமது தீனுக்கு அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்க முடியும். மற்றவர்கள் எல்லோரும் பொருளாதாரத்திலே முன்னேறி கொண்டு போக, நாம் மற்றவர்களிலே தங்கியிருப்பவர்களாக மாறுவது என்பது மிகப்பெரிய துரதிர்ஷ்டமாக இருக்க முடியும் சகோதரர்களே. அந்த வகையிலே உழைப்புக்கு மிக உன்னதமான இடத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. தொழுகை முடிவடைந்து விட்டால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அழைத்தான். அழைத்து விட்டு தொழுது விட்டு பள்ளி வாயிலுக்குள் இருங்கள் என்று சொல்லவில்லை, தொழுது விட்டு வெளியே செல்லுங்கள், அல்லாஹு தாலாவுடைய பூமி எங்கும் பறந்து சென்று நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னான். எனவே இஸ்லாம் ஏழைகளுடைய ஏழைகளை ஊக்குவிக்கின்ற மார்க்கம் அல்ல. ஒரு மனிதன் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற துஆ, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கின்றேன், நான் உன்னிடத்திலே பத்தினித்தனத்தை கேட்கின்றேன், நான் உன்னிடத்திலே சுய தேவை பூர்த்தியை கேட்கின்றேன், மற்றவர்களிலே தங்கி இருக்கின்ற ஒரு நிலையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகின்றேன் என்று அடிக்கடி கேட்பார்கள். மற்றவர்களிடத்திலே கையேந்தாமல் உழைக்கின்ற மனிதன் கௌரவமான மனிதன், மற்றவர்களிடத்திலே அவனுக்கு தேவையில்லாமல் இருக்க வேண்டும், மிக நிர்பந்தமான கட்டத்தில் அல்லாமல் தன்னுடைய தேவைகளை மற்றவரிடத்திலே முறையிடக்கூடாது. அப்படிப்பட்ட விசுவாசிகளை தான் இஸ்லாம் உலகத்திலே உருவாக்க விரும்புகின்றது. எனவே சிந்திக்க வேண்டும், உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், ஆனால் அந்த உழைப்பு நியாயமானதாக இருக்கிறதா, இஸ்லாமிய வரம்புகளுக்குள் இருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்களை பட்டியல் படுத்தி இருக்கிறார்கள். பெரும்பாவங்கள் அல் கபாயர் என்று பட்டியல் படுத்தி இருக்கிறார்கள். அந்த பெரும்பாவங்களிலே பெரும்பாலான பெரும்பாவங்கள் மனிதனுடைய பொருளாதாரத்தோடு தொடர்பான பெரும்பாவங்களாகத்தான் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான பாவம் வட்டி எடுப்பதாக இருக்கிறது. இரண்டாவது பாவம் லஞ்சம் எடுப்பதாக இருக்கிறது. மூன்றாவது பாவம் பொதுச்சத்துக்களில் திருடுவதாக இருக்கிறது. நான்காவது பாவம் வழிப்பறை கொள்ளையிலே ஈடுபடுகின்ற அந்த பாவமாக இருக்கிறது, ஹஸ்பு எனப்படக்கூடிய பாவம். இன்னும் ஒரு பாவம் தான் பெரும்பாவம், சத்தியம் செய்து பொய்யான சத்தியம் செய்து பொருட்களை விற்பதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எல்லாம் பணத்தோடு தொடர்பான பெரும்பாவங்கள். பெரும்பாவங்கள் என்றால் சகோதரர்களே என்ன? அல்லாஹு தஆலாவை அதிகமாக கோபமூட்டிய கூட்டக்கூடிய பாவங்கள், நீண்ட நாள் நீண்ட காலமாக நரகத்தில் இருக்க வேண்டிய பாவங்களுக்கு தான் பெரும்பாவங்கள் என்று சொல்வோம். அப்படியான பாவங்களுக்கு சாதாரணமான தௌபாவினால் பிராயச்சித்தம் தேட முடியாது. அந்த அந்த வகையான பாவங்கள் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் என்பதனால் அத்தகைய பாவங்களுக்கு அடியார்களிடத்திலே சென்றுதான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் மன்னிக்காத போது அந்த பாவங்களுக்கு மன்னிப்பில்லை என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு தத்துவமாக இருக்கிறது. எனவே அந்த வகையிலே லஞ்சம் எடுப்பது கொடுப்பது, வட்டி எடுப்பது கொடுப்பது, பொது சொத்துக்களை திருடுவது, வழிப்பள்ளி கொள்ளையில் ஈடுபடுவது, அதே போன்று சத்தியம் செய்து அனாவசியமான முறையிலே பொய்யான முறையிலே சத்தியம் செய்து பொருட்களை விற்பது என்பதும் மினல் கபாயர், பெரும்பாவங்களை சேர்ந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மினல் கபாயர் அல் யமீனுல் கமூஸ் அல்லதி யக்ததுஉ மால் இம்ரின் முஸ்லிமின் யஅனி பியமீனின் ஹுவ ஃபீஹா காதிப். எவ்வளவு அழகாக சொல்லி காட்டினார்கள். பெரும்பாவங்களிலே ஒன்று என்ன தெரியுமா? இந்த சத்தியம் செய்வது, பொருட்களை விற்பது, சத்தியம் செய்வது, பொய்யான சத்தியம் செய்து ஒரு மனிதனுடைய சொத்தை சுரண்டிக் கொள்வது. அவ்வாறு சத்தியம் செய்கின்ற பொழுது அந்த சத்தியத்தில் எந்த விதமான உண்மையும் இருக்க மாட்டாது. ஒரு பொருளை அவன் விற்பனை செய்வான், உள்நாட்டு பொருளாக இருக்கும், அது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்று உறுதியாக சொல்லிக் கொண்டிருப்பான். அவனுடைய வியாபாரம் பெரும்பாவத்தோடு சம்பந்தப்பட்ட வியாபாரம். ஒரு பொருளினுடைய தினம், அதனுடைய எக்ஸ்பயரி டேட் வந்து சில நேரங்களில் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் முடிந்ததாக இருக்கும், ஆனால் அதற்கு மேலால் ஒரு லேபலை ஒட்டுவான், அது இப்போதும் அதனுடைய தினம் இருக்கிறது என்று மற்றவர்கள் ஏமாறட்டும் என்பதற்காக. இப்படி உழைத்து வாழத்தானா வேண்டும்? இப்படியும் வாழத்தானா வேண்டும்? அல்லாஹ்வையும் ரசூலையும் அதிருப்திக்கு உள்ளாக்கி அவர்களுடைய கோபத்திற்கு உள்ளாகிய நிலையில் இப்படியும் வாழத்தானா வேண்டும்? அதனை விடவும் சாப்பிடுவதற்கு இல்லாமல் இல்லாவிட்டாலும் அதனை விடவும் வறுமையோடும் பட்டினியோடும் இருப்பது மேலாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும். நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம், வியாபாரத்திலே இப்போது பொய் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியமாக மாறிவிட்டது. வியாபாரத்திலே பொய் சொல்லாவிட்டால் வியாபாரம் செய்ய முடியாது என்று பகிரங்கமாக முஸ்லீம்களே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் மிகவும் புனிதமான அந்த வியாபாரம், இபாதத்தாக இருக்கின்ற அந்த வியாபாரம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த அங்கீகாரத்துக்கு உட்பட்ட அந்த வியாபாரத்தை நாங்கள் அப்படித்தான் மாற்றியிருக்கிறோம். இலங்கை முஸ்லிம் சமூகம் என்பது வியாபார சமூகம் என்று நாங்கள் வரலாற்றிலே பிரபலியமாக இருக்கிறோம். இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் வியாபாரிகள், முஸ்லிம் வியாபாரிகள் தான் வந்தார்கள். அவர்களுடைய அகலாக்குகளின் காரணமாக, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே இருந்த நீதி நியாயத்தின் காரணமாக, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே இருந்த நெகிழ்வு தன்மையின் காரணமாக அவர்களை இந்த நாட்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் வரவேற்றார்கள். அவர்களுக்கு தங்களுடைய பெண்களையே திருமணம் முடித்து கொடுத்தார்கள். தங்களுடைய அரசு அவைகளில் கூட அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். அவர்களுடைய சமையல் கிச்சன்களில் கூட சமைப்பதற்கான அனுமதியை கொடுத்து அவர்கள் சமைத்தால் தான் சாப்பிடுவோம் என்று சொன்னார்கள் இந்த நாட்டு அரசர்கள். ஒரு காலத்திலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், அந்த நிலை இப்போது இருக்கிறதா? அப்படியான ஒரு நம்பிக்கையும் நாணயத்தையும் நாங்கள் எந்த அளவு தூரம் கட்டி காத்து வருகிறோம்? ஒரு முஸ்லிம் வியாபாரியை நம்பி ஒரு பண்டத்தை வாங்க முடியுமாக இருக்கிறதா? ஒரு செக்கை கொடுக்க முடியுமானதாக இருக்கிறதா? ஒரு கடனை கொடுக்க முடியுமானதாக இருக்கிறதா? ஒரு பொருளை நம்பி வாங்க முடியுமாக இருக்கிறதா என்று நாங்களே எமது உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள் எப்போது மீறப்படுகின்றனவோ அந்த நேரத்தில் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து முஸ்லீம்களை பற்றி இருக்கின்ற நல்ல அபிப்பிராயத்தை அல்லாஹு தஆலா எடுத்து போடுவான். அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குத்ததஹம் ஹக்க இம்ரைன் முஸ்லிமின் பியமீனிஹி ஃபக்கத் அவ்ஜபல்லாஹு லஹு நார். யார் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய ஒரு ஹக்கை சத்தியம் செய்து வீணாக பறித்துக் கொள்கின்றானோ நிச்சயமாக அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுக்கு நரக நெருப்பை வாஜிபாக்குவான் என்று சொல்லி காட்டினார்கள். அவ்வளவு தூரம் பாரதூரமான ஒரு குற்றமாக இந்த ஹராமான சம்பாத்தியம் இருக்கிறது. ஹராமான உழைப்பு முயற்சிகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, வியாபார குழுக்களில் மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு காரியாலயத்திலே வேலை செய்கிறீர்கள், நீங்கள் ஒரு அரச காரியாலயத்திலே அல்லது ஒரு தனியார் காரியாலயத்திலே வேலை செய்கிறீர்கள், உங்களுக்கு என்று ஒரு சம்பளம் தரப்படுகிறது. உங்களை நம்பித்தான் அந்த காரியாலயத்தின் அல்லது அந்த இடத்தினுடைய பெரிய தலைவர் உங்களுக்கு அந்த தொழிலை தந்திருக்கிறார். நீங்கள் நேரத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும், நேரத்துக்குத்தான் அங்கிருந்து வெளியாக வேண்டும். இருக்கின்ற நேரத்திலே உங்களுடைய சொந்த வேலைகள் எதனையும் செய்யக்கூடாது. நீங்கள் இருக்கின்ற கம்பெனிக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும். அங்கிருக்கின்ற ஒரு பொருளையும் அங்கிருந்து பெரியவருடைய அனுமதி இல்லாமல் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. அங்கு செய்யப்படுகின்ற சகல கொடுக்கல் வாங்கல்களையும் ஹலாலான முறையிலேயே அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கம்பெனியை எவ்வளவு தூரம் தன்னுடைய ஆற்றல்களை பயன்படுத்தி வளர்க்க முடியுமோ அவ்வாறு வளர்க்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் எடுக்கின்ற சம்பளம் ஹலாலாக முடியும். அப்படி இல்லை, கம்பெனியின் தலைவர் எப்போது தலைமறைவாகிறாரோ அந்த நேரத்திலே அந்த ஆபீஸுக்குள் அந்த காரியாலயத்துக்குள் இருக்கின்றவர்கள் அனைவரும் சொந்த வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால், அல்லது அங்கிருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் தங்களுடைய சொந்த நலன்களுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால், நிச்சயமாக அவர்கள் விசுவாசமானவர்கள் அல்ல, அவர்கள் நியாயமானவர்கள் அல்ல, அவர்கள் எடுக்கின்ற சம்பளம் ஹராம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சகோதரர்களே, வியாபாரிகள் மாத்திரம்தான் தவறு செய்கின்றார்கள் என்பது அல்ல. பாடசாலைகளில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்திலே தொழில் செய்கின்ற ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் எடுக்கின்ற சம்பளத்தை ஹலாலாக்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு விசுவாசமாக நடக்க முடியாது என்றால், அந்த கம்பெனியை வளர்ப்பதற்கு தன்னாரான பங்களிப்பை செய்ய முடியாது என்றால், உடனடியாக அங்கிருந்து தனது ராஜினாமாவை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு உலகத்திலும் பாதுகாப்பு, மறுமையிலும் பாதுகாப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்போது லஞ்சம் எடுத்துக்கொண்டு தான் வேலை செய்கின்ற இடத்திற்கு ஒரு மனிதன் துரோகம் செய்கின்றானோ அந்த மனிதன் பயங்கரமான தவறை செய்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஞ்சம் எடுப்பவனையும் லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சத்துக்காக வேண்டி உதவி செய்பவனையும் லஞ்சத்தை கேட்டு வருபவனையும் இப்படியெல்லாம் பலரையும் சபித்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. முஸ்னத் அஹமத், முஸ்தத்ரக்குல் ஹாகிம் ஆகிய கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு பதவியை எடுப்பதற்காக, ஒரு பதவி உயர்வை பெற்றுக் கொள்வதற்காக, அங்கிருக்கின்ற வேறு ஏதாவது நலன்களை ஈட்டிக் கொள்வதற்காக இன்று சர்வசாதாரணமாக லஞ்சம் கையாளப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். குறுக்கு வழிகளிலே தொழில்களுக்கு போபவர்களை பார்க்கின்றோம். அரசியல்வாதிகளை தமது கைகளுக்குள் போட்டுக் கொண்டு, அங்கிருக்கின்ற நிலவரங்களை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொண்டு, அங்கு தகுதியற்றவர்கள் எல்லோரும் பதவிகளிலே அமருகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான். தக்குவாவை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கின்றோம் என்று ஜுமாவிலே ஏன் முதலாவது சொல்லப்படுகிறது? இது தொழுவதற்காக பள்ளி வாயிலுக்குள் வந்தால் மாத்திரம்தான் தக்குவா அல்ல. கடை தளத்திலே, வியாபார கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகின்ற இடத்திலே, பாடசாலைக்குள், காரியாலயங்களுக்குள் பிரயாணம் செய்கின்ற பொழுது எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீனை பயந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தொழுது முடித்துவிட்டு நீங்கள் வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுங்கள், அங்கு சென்று அதிகமாக அல்லாஹு தாலாவை திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னான். வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் திக்ரோடு இருங்கள் என்று சொன்னான். அதுவும் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னான். நாங்கள் யோசிக்கலாம், பள்ளிக்குள் தானே திக்ர் செய்ய வேண்டும், ஏன் வியாபார தளத்திலே சென்று திக்ர் செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். திக்ருக்கு ஒரு இடம் கிடையாது. கழிவறையில் தவிர ஒரு மனிதன் ஏனைய இடங்களில் எல்லாம் திக்ர் செய்வான்? வியாபார கொடுக்கல் நேரத்திலே திக்ர் செய்வது என்றால் என்ன சகோதரர்களே? ஹலால் ஹராத்தை பேணி அந்த வியாபாரத்தை நடத்துகின்ற பொழுது, ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலின் பொழுதும் ரப்புல் ஆலமீனை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது, சுபஹானல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்ஷா அல்லாஹ் நாளை உனக்கு அந்த கணக்கை தருவேன் என்று சொல்லுகின்ற பொழுது அதுதான் திக்ராக அமைகிறது. அப்படி அல்ல, கொடுக்கின்ற நேரத்திலேயே நான் அவனுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டேன் என்று மனதிலே நினைத்து கொண்டு வாக்குறுதி கொடுத்தால் அது திக்ரு அல்ல, அது அல்லாஹு தாலாவுக்கு செய்கின்ற துரோகம், அது வியாபாரம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு மோசடி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த வியாபார கொடுக்கல் வாங்கல்களை பற்றி நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் விற்பனை செய்கின்ற பொருட்களை நாங்கள் ஹலாலாகவே விற்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். எந்த அளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், ஒரு மனிதன் ஒரு பொருளை விற்பனை செய்கின்ற பொழுது அந்த பொருளிலே இருக்கின்ற குறைபாட்டை மிக தெளிவாக தனது கஸ்டமருக்கு, தனது வாடிக்கையாளருக்கு தெளிவாக சொல்லித்தான் விற்க வேண்டும். அந்த பொருளிலே நீங்கள் ஒரு பிடவையை விற்பனை செய்கின்றீர்கள், அதன் ஒரு கோணரிலே ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கிறது, அல்லது சின்னதொரு ஊத்தை பட்டு இருக்கிறது, அல்லது அதிலே பிரிண்டிங் சரியாக படவில்லை என்றால் அதனை சொல்லித்தான் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் சொன்னார்கள், மன் பா ஐபன் லம் யுபயின்ஹு லம் யஸல் ஃபீ மக்தில்லாஹி வலம் தஸல் அல் மலாயிக்கத்து தல்அனுஹு. நிச்சயமாக ஒரு பொருளிலே ஒரு குறைபாடு இருக்கிறது, அந்த குறைபாட்டை அந்த மனிதன் தெளிவாக விபரிக்காமல் விற்பனை செய்வானாக இருந்தால், கள்ளத்தனமாக அதனை எப்படியாவது தலையிலே கட்டிவிடுவானாக இருந்தால், அவன் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய கோபத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறான். அவன் அப்படி செய்யும் காலமெல்லாம் மலக்குகள் அவனை லானத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை பற்றி நாங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்திக்க வேண்டும். ஹராமான பொருட்களை விற்கலாமா? விற்க முடியாது. நான் எப்படி போதை வஸ்துக்களை பாதிப்பது எனக்கு ஹராமோ, அதே போன்று உலகத்தில் உள்ள யாருக்கும் அதனை நான் விற்பனை செய்ய முடியாது, அதனை கடத்தி வர முடியாது, அதனை விற்பனை செய்ய முடியாது, அதற்காக வேண்டி கணக்கு எழுத முடியாது, அதற்கு சாட்சியாக இருக்க முடியாது, அதனை கண்டும் காணாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாவம் நிகழ்கின்ற பொழுது அதனை பற்றி பேசாமல் இருப்பவர்கள் எல்லோரும் பாவிகள். நாங்கள் சர்வசாதாரணமாக கேள்விப்படுகிறோம், தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய கடத்தல், தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய சுரண்டல் இந்த நாட்டிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. சுமார் 250 கிலோவுக்கும் அதிகமான இந்த போதை வஸ்துக்கள் இந்த நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்டிருக்கிறது. அதனை இந்த நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய விரோத சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு முஸ்லீம்களை குற்றவாளிகளாக இப்போது கண்டிருக்கிறார்கள். அது ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். முஸ்லீம்கள் நிச்சயமாக அதிலே சம்பந்தப்பட்டார்களா இல்லையா என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். ஆனால் அது நிரூபணமாகினால், அது உண்மைதான் என்று நிரூபணமாகினால், அதனை விடவும் இந்த நாட்டுக்கு நாங்கள் காட்டிய பயங்கரமான மோசமான முன்மாதிரி வேறு எதுவாக இருக்க முடியும்? இந்த நாட்டின் ஹைர உம்மத், இந்த உலகத்தின் சிறந்த உம்மத், இந்த நாட்டிலே நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட வந்த உம்மத், இந்த நாட்டுக்கு உலகத்திற்கு வியாபாரம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்த உம்மத், இந்த உலகத்திற்கு மிக பயங்கரமான ஒரு முன்மாதிரியை காட்டி இருக்கிறது என்றால் இந்த நாட்டிலே நாம் எப்படி விமர்சிக்கப்படுகிறோம்? அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ கடத்தி வந்திருக்கிறார்கள் உங்களுடைய சமுதாயத்தவர்கள், உங்களால் முடியுமாக இருந்தால் நீங்கள் சவுதி அரேபியாவில் நிறைவேற்றுகின்ற அந்த தலையை வெட்டுகின்ற சட்டத்தை இவர்களுக்கு நிறைவேற்றுவீர்களா என்று முஸ்லிம் உலமாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அவ்வளவு தூரம் நாங்கள் தலை குனிந்து பாதையிலே நடக்க வேண்டி இருக்கிறது சகோதரர்களே. இந்த மேடையில் இருந்து சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய இந்த புனிதமான பள்ளியில் இருந்து சொல்லுகிறோம், தயவு செய்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவிர்ந்து கொள்வது என்பது அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்தும், மாத்திரமல்ல முஸ்லிம் சமுதாயத்தின் மானத்தையும் மரியாதையையும் அது காப்பாற்றும். இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அது காரணமாக அமையும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையில் நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய உழைப்பு முயற்சிகளை ஹலாலாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இரண்டே இரண்டு விஷயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு சகோதரனுக்கு எதிராக விற்பனை செய்யக்கூடாது. லா யபி அஹதுக்கும் அலா பைஇ அகீஹி, இரண்டு பேர் வியாபார கொடுக்கல் வாங்கலிலே பேச்சிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குவதற்கு தயாராக இருக்கிறான், 100 ரூபாய் என்றுதான் விலை பேசப்படுகிறது. இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், இல்லை, நான் அதனை 120 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்வதற்கு விருப்பமாக இருக்கிறேன் என்று அந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே வந்து தலையிட்டு அந்த கொடுக்கல் வாங்கலிலே தன்னுடைய பொருளை வாங்கிக் கொள்கிறான் என்றால் அவ்வாறு வாங்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, வியாபார கொடுக்கல் வாங்கல் தொடர்பான இஸ்லாமிய சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் விசேடமான கலந்துரையாடல்களை, விசேடமான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த சுமார் 90% வியாபாரிகள், முதலிலே அவர்களுடைய வியாபாரம் ஹலாலாக்கப்பட வேண்டும், இரண்டாவது அல்லாஹு தாலாவுடைய திருப்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், மூன்றாவது இந்த நாட்டிலே வியாபார சமூகத்தும் என்ற வகையிலே நாங்கள் வியாபாரத்தின் ஊடாக தாவாவை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். முஸ்லிம்களிடத்திலே சென்றுதான் வியாபாரம் செய்ய வேண்டும், அவர்களைத்தான் நாங்கள் எங்களுடைய வியாபார கூட்டாளிகளாக மாற்ற வேண்டும் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு நாங்கள் வியாபார குழுக்கள் வாங்கல்களிலே நீதியும் நியாயமாக நடக்க வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். ஹராமான பொருளை நாங்கள் எப்படி சாப்பிடுவது உண்பது ஹராமோ, அதே போன்று மற்றவர்களுக்கும் அதனை விற்பது ஹராமாகத்தான் இருக்க முடியும். மன் ஹபசல் அய்னப அய்யாமல் கிதாப் ஹத்தா யபீஅஹு மிம்மன் யத்தகிதுஹு கம்ரன் ஃபக்கத் தக்கஹம அன்னார் அலா பஸீரத். ரவாஹு தபரானி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியும், இந்த ஈச்சம் பழத்திலிருந்தும் திராட்சையிலிருந்தும் மது பிழியப்படுவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த திராட்சை பழங்களை எடுத்து சிலர் மது புழிந்தார்கள். எனவே சிலர் என்ன செய்தார்கள், அந்த திராட்சை பழங்களுடைய அறுவடை தினத்திலே, அறுவடை செய்ய வேண்டிய காலத்திலே அதனை அறுவடை செய்யாமல் அதனை சற்று தாமதமாகி அறுவடை செய்தார்கள். ஏன் அறுவடை செய்தார்கள் என்றால், அந்த திராட்சை பழங்களை எடுக்க வருகின்ற சிலர் அதனை எடுத்துக்கொண்டு போய் அதிலே இருந்து மதுவை புழிவதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் வருவதில்லை, சற்று காலதாமதமாகித்தான் அவர்கள் வருவார்கள், வெளிநாட்டில் இருந்து வருவார்கள் என்றதனால் அவ்வாறு சற்று காலதாமதமாகி அந்த அறுவடையை சஹாபாக்கள் செய்ய பார்த்தார்கள். ஏன், மதுவை புழிவதற்கு வருபவர்கள் கூடிய விலையை தருவார்கள் என்ற வகையிலே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அப்படி தெளிவாக தெரிந்திருந்தும் அந்த திராட்சை பழங்களை பறிக்காமல் வைத்திருக்கிறார்களோ, அவ்வாறு யாரெல்லாம் அந்த மதுவை புழிபவர்களுக்கு அதனை விற்பனை செய்கின்றார்களோ அவர்கள் தெளிந்து கொண்டே நரகத்துக்குள் பாய்ந்து கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எவ்வாறு மது பானத்தை விற்பது ஹராம், அதே போன்று போதை வஸ்துக்களை விற்பது ஹராம், அதே போன்று ஆபாசமான சிடிக்களை விற்பது ஹராம், ஆபாசமான இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்ற இடங்களை நடாத்துவது ஹராம் என்றிருக்கின்ற பொழுது அந்த மனிதன் தெளிவான ஹராத்திலே இருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, எங்களுடைய சம்பாத்தியங்களை நாங்கள் அழகாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கும். இந்த உலகத்திலும் பெரும்பான்மை சமூகத்துடைய நாங்கள் நற்பெயரை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எல்லா வகையிலும் எங்களுடைய துஆக்கள் கூட அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய சம்பாத்தியங்களை ஹலாலாக அமைத்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்களையும் பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களுடைய ஒவ்வொரு ரூபாயையும் கூட நாங்கள் மிக கவனமாக பரிசீலனை செய்து எங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இதுவரைக்கும் நாங்கள் செய்துவிட்ட பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இதற்கு பிறகு இப்படியான பாவங்களை செய்யாத மனோநிலை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது நிம்மதியான சந்தோஷமான ஒரு சந்திப்பாக அந்த சந்திப்பை எங்களுக்கு ஆக்கித் தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
Visit slhub.com.